நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை. திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதி சேந்தனரம்மை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம், எங்களுடைய சத்சங்கத்தில் இன்றைய தினம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகும் தினம் பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன். நாங்கள் இப்போது பல மாதங்களாக 36 தத்துவங்களின் அடிப்படை கருத்துக்கள் படித்து கொண்டு வருகின்றோம். அதில் கடந்த வகுப்பில் சுத்த மாயா காரியங்களில் இருக்கும் வாக்குகள் பற்றி படிக்கத் தொடங்கினோம். சுத்த மாயா காரியங்களில் 4 நிலைகள் உண்டு, 5 கலைகள், 5 சுத்த தத்துவங்கள், 4 வாக்குகள், அதை இயக்கும் பிரேரக காண்டம் என்று சொல்லப்படும் 5வது நிலை இயக்க நிலை. இந்த 4 விடயங்களில் 2 விடயத்தை முழுவதுமாக பார்த்து மீட்டலும் செய்துவிட்டோம். அதாவது கலைகளை பற்றியும் சுத்த தத்துவங்களை பற்றியும். இப்போது கடந்த வகுப்பிலிருந்து வாக்குகளை பார்க்கின்றோம். அது 3வது நிலை. கடந்த வகுப்பில் பார்த்தவற்றை சாதகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மிகவும் விரிவான மீட்டல் ஒன்று செய்து அதில் பார்க்காத மீதியானவற்றை இன்று பார்ப்போம். இந்த 3வது நிலையான 4 வாக்குகள், அவருடைய அந்த 4 வாக்குகளுடைய பெயரிலிருந்து தொடங்குவோம். இந்த 4 வாக்குகள் யாவன? சூச்சுமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு. இங்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் வாக்குகள் 4. ஆனால் சிவ தத்துவத்தில் தத்துவங்கள் 5, சுத்தமாய காரியங்களில் கலைகள் 5, ஆனால் வாக்குகள் 4. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் அருளாளர்கள் இந்த வாக்குகள் 4 இருந்தாலும் இந்த வாக்குகளை 5 வைத்தார்கள். அதை பார்ப்போம் இப்போது. சூட்சுமை வாக்கு என்பது மூலம், காரண வாக்கு என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு. மீதியாக இருக்கும் 3 வாக்குகளும் காரிய வாக்குகள். காரணம் காரியம் எங்களுடைய 36 தத்துவங்களில் பல இடங்களில் பார்க்கின்றோம். மூலமாக இருப்பது காரணம், மற்றவை எல்லாம் காரியம். ஆகவே மிச்சிய 3 வாக்கில் அந்த 3 4 வேண்டும். ஆகவே அருளாளர்கள் அதை எப்படி பிரித்து இந்த சைவ சித்தாந்த சிவ தத்துவத்தில் விளக்கினார்கள் என்றால், சூட்சுமை வாக்கு சூட்சுமை வாக்காகவும் மூல வாக்கு, அதை தொடர்ந்திருக்கும் பைசந்தி வாக்கு, அதை தொடர்ந்து வரும் மத்திமை வாக்கு, இறுதியாக வரும் வைகரி வாக்கை இரண்டாக பிரித்தார்கள். அந்த ரெண்டு பிரிவும் என்ன? வைகரி வாக்கு ஒன்று சூட்சுமம், மற்றது தூலம். காரணம் காரியம் சூட்சுமம் தூலம் 36 தத்துவங்களில் பல இடங்களில் பல தத்துவங்களில் அது அமைகின்றது. காரண காரியம் போல்தான் இந்த சூட்சுமமும் தூலமும் அமைகின்றது. எப்பவும் காரணமாக இருப்பது சூட்சுமமாகவும் காரியமாக படுவது தூலமாகவும் பொதுவாக தத்துவங்களில் உண்டு. ஆகவே இந்த கலைகள் இப்போது 4 கலைகளாக இருக்கும் கலைகள், 4வது கலையான வைகரி கலை சூட்சுமமாகவும் தூலமாகவும் பிரிக்கப்பட்டு 5 கலைகள் ஆகின்றன. இந்த 5 கலைகள் ஆனவுடன் இப்போது நாங்கள் இந்த கலைகளை பற்றி சிறு விடயங்களை, முக்கியமான விடயங்களை மாத்திரம் அறிந்து சித்தத்துக்குள் எடுப்போம். இது எல்லோருக்கும் புதியது. கலைகள் இல்லை, மன்னிக்க வேண்டும், வாக்குகள். வாக்குகளை நாங்கள் தேவையானவற்றை முக்கியமானவற்றை நாங்கள் எங்களுடைய சித்தத்துக்குள் எடுப்போம். எங்கிருந்து தொடங்குகின்றோம்? இந்த வாக்குகள் எங்கிருந்து தோன்றுகின்றன என்று முதல் கேள்வியை பேராசிரியர் கேட்கின்றார். இந்த வாக்குகள் விந்து தத்துவத்தில் இருந்து தொடங்குகின்றன. விந்து தத்துவம் என்றால் என்ன? சிவ தத்துவத்தில் 2வது நிலையான சக்தி தத்துவத்திற்கு ஒரு பெயர் விந்து தத்துவம். அந்த தத்துவத்தில் இருந்து தான் இந்த வாக்குகள் தொடங்குகின்றன. அது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது. அடுத்த கேள்வி, இந்த விந்து தத்துவத்தில் இருந்து இந்த வாக்குகள் தொடங்கினபடியால், தத்துவத்தில் இருந்து தொடங்கினபடியால் இதற்கு ஒரு பெயர் உண்டு. 36 தத்துவங்களை படிக்கும் போது தாத்வீகம் என்று சொல்வார்கள். அவற்றை பற்றி நாங்கள் பெரிதும் படிக்கவில்லை, இருப்பினும் அது ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். 36 தத்துவங்களைத்தான் நாங்கள் அடிப்படை கருத்தை பார்க்கின்றோம். ஆனால் முழுமையான தத்துவங்கள் என்று சைவ சித்தாந்தத்தை சொல்லும் போது 36 முழு தத்துவங்களும் பூரண தத்துவங்களும், அதைத் தொடர்ந்து 60 தாத்வீகங்களும் இருக்கின்றது. அந்த 60 தாத்வீகம் என்பது இந்த 36 தத்துவங்களில் படிநிலைகளாக கீழ் இருப்பவை 60 விடயங்கள். அதை பற்றிய விடயங்களை நாங்கள் இப்போது சிந்திக்கவில்லை. 36 தத்துவங்கள் தான் எங்களுக்கு தெரிய வேண்டும். இருப்பினும் அதற்கு கீழ் உப கருத்துக்களாக இருப்பவை அந்த தத்துவங்களிலிருந்து தோன்றிய விடயங்கள் தாத்வீகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆகவே இது இந்த வாக்குகள் என்பவை 4 வாக்குகளும் தாத்வீகங்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அடுத்ததாக என்ன பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், இது இந்த 2 உலகம் இருக்கின்றது என்று படித்தோம். ஒன்று பொருள் உலகம், மற்றது சொல்லுலகம். அது எங்களுடைய கீழ் இருக்கும் 2 தத்துவங்களில் முக்கியமாக படிக்கப்பட்டது, ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவங்களில். ஆகவே அந்த 2 சொல்லுலகம் பொருளுலகத்தில், இந்த சொல்லுலகம் எங்கிருந்து தோன்றியது என்று பார்த்தால் சுத்த மாயையிலிருந்து தோன்றியது. ஏன்? அதுதான் இயக்கத்துக்குரியது, கடவுளால் நடத்தப்படும் இடம், அதான் சொல்லுலகம். ஆன்ம தத்துவமும் அதற்கு அடுத்ததாக இருக்கிற வித்யா தத்துவமும் பொருள் உலகத்தில் அடங்குபவை. ஆகவே இந்த 2 தத்துவங்களும் பொருள் உலகத்தில் இருப்பவை, ஆன்ம சுத்த தத்துவம்தான் சிவனால் நடத்தப்படும் சொல்லுலகத்திற்கு உடையது. இவற்றை பேராசிரியர் விளக்குகின்றார். இப்போது நாங்கள் சுத்த தத்துவத்திற்குள் நிற்கின்றோம். அதில் 3வது நிலைதான் 4 வாக்குகள். இந்த வாக்கு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதற்கு விடை காண்பதற்கு, வாக்கு என்றால் சொல், சுருங்க சொன்னார். ஆனால் அந்த சொல் எங்களுடைய உலகியலில் நாங்கள் பார்க்கும் சொல்லு அல்ல. இந்த சொல் என்னவென்றால், சுத்த தத்துவத்தில் வரும் வாக்கு. வாக்கு என்றால் சொல், சொல் என்றால் என்னென்றால் ஓசை, ஒலி, சவுண்ட். ஆகவே வாக்கு என்றால் என்ன? அது ஓசை. அதுக்கு அடுத்த கேள்வியை கேட்கின்றார், ஓசையை பற்றிய நிலைகள் என்ன? ஓசைக்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று வரி வடிவம், மற்றது வரி வடிவம் இல்லாத நிலை. இங்கு வரி வடிவம் என்று சொல்வது எழுத்துக்களை. ஏனென்றால் ஓசை என்றால் என்னென்று பார்த்தோம், சொல். சொல் எங்கிருந்து வருகின்றது? எழுத்துக்களில் இருந்து வருகின்றது. ஆகவே இதுக்கு வரி வடிவம், ஓசையின் நிலை ரெண்டு. ஒன்று வரி வடிவம் உடையது, மற்றது வரி வடிவம் அற்றது. வரி வடிவம் அற்றது. வரி வடிவம் உடையதென்றால் அது எழுத்துக்கள், வரி வடிவம் அற்றதென்றால் அது ஒலி, சவுண்ட். இந்த ரெண்டு நிலை ஓசைக்கு உண்டு. ஆகவே இந்த ரெண்டு நிலையை பார்க்கும்போது இதன் செயல்பாடு எப்படி இருக்கின்றதென்றால், இந்த ஒலியின் செயல்பாடு ஒன்று இசை வடிவமாக இருக்கின்றது, மற்றது எழுத்து வடிவமாக இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் எழுத்து வடிவம் என்றும் ஒலி இசை வடிவம் என்றும் பார்க்கின்றோம். இந்த ரெண்டு வடிவங்களும் முக்கியமாக எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த அடிப்படையை படிப்பதற்கு. ஆகவே இந்த இசை வடிவம் என்றது எழுத்து ஓசை, இசை ஓசை என்றே இந்த ஓசையிலே இருந்தே நாங்கள் படித்து கொண்டு போவோம். ஏனென்றால் வாக்கு என்றால் ஓசை என்று பார்த்து விட்டோம். அது சொல் என்பது ஒரு திரிபுடைந்த சொல்லு. ஆகவே ஓசையை வைத்தே பார்த்து கொண்டு போவோம். அந்த ஓசையின் அடிப்படை நாதம் தான் ஓம்காரம். ஆகவே இசை ஓசையாகவும் எழுத்தோசையாகவும் இந்த ஓசை திகழ்கின்றது. இந்த எழுத்தோசை என்பது காரணம், அடிப்படை. இசை ஓசை என்பது காரியம், அதிலிருந்து வருவது. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் இப்போது, எது காரணம் எது காரியம். ஆகவே இந்த எழுத்தோசையை எழுப்புவது எது என்று பார்த்தால், இந்த காரிய நிலையில் எழும்புகின்ற சொல்லாகிய இசை. இதற்கு அடுத்ததாக எங்களுக்கு என்ன தெரிய வேண்டுமென்றால், இந்த ஓசையை, ஓசை எப்படி உருவாகுகின்றது எங்களுடைய உடலில் என்று பார்த்தால், எங்களுடைய வாய் மூலம்தான் இந்த ஓசை வழியால் வருகின்றது இறுதியில். அது எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்த நிலை. இந்த வாய் மூலம் வரும்போது வாயின் அசைவு எப்படி இருக்கென்று பார்த்தோம் என்றால், வாயை திறந்தால்தான் ஓசையை கொண்டு வரலாம். வாயை துறக்கும் போது ஆ என்ற சொல்லு எல்லோருக்கும் முதல் சொல்லாக வரும் நிலை உண்டு. எல்லோரும் வாயை திறந்தீர்கள் என்றால் அந்த ஆ சவுண்ட் வரும். அந்த ஆக ஆவைத்தான் அகரம் என்று சொல்கின்றார்கள். அந்த நிலையிலேயே நீங்கள் வாயை திறந்தபடியே வைத்து கொண்டிருந்தால் ஊ என்ற சவுண்ட் வரும். அது உகரமாகும். வாயை மூடும் போது இம் என்ற சவுண்ட் வரும். அது இம் என்ற இறுதி ஆன ஒலி. ஆ ஊ இம் என்பதுதான் ஓம். ஆகவே இந்த வாயில் இருந்துதான் இந்த சொற்கள், இந்த ஓசைகள் புறப்படுகின்றன. தூள நிலையில் எங்களுக்கு கேட்பதற்காக இது அடுத்ததாக உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த வாக்குகளில். அடுத்ததாக இந்த ரெண்டு நிலையில் இருந்தே இனி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஒன்று இசை ஓசை, மற்றது எழுத்தோசை. இந்த இசை ஓசை எழுத்தோசையின் இயல்புகளை இப்போது பார்ப்போம். இந்த எழுத்தோசை இசை ஓசையின் இயல்புகளை பார்ப்போமாக இருந்தால், இந்த எழுத்தோசை என்பது மூலாதாரத்தில் இருக்கின்றது எங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு. இசை ஓசை என்பது கருவியாக வாயிலிருந்து வெளிப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரிய வேண்டும். இதுதான் எங்களுடைய உடலில் நடைபெறும் விடயம். இப்போது இந்த ரெண்டு இசை ஓசையிலும், இசை ஓசையிலும் எழுத்தோசையிலும் இரண்டின் இயல்புகளை பற்றி பார்ப்போம். இசை ஓசை என்று சொல்வது வாயிலிருந்து வருவதால் வாய் என்பது ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது ஒரு கருவியாக இந்த கருவியை உருவாக்கியது பஞ்சபூதங்களில் இந்த கருவிகளை இயக்குவது பஞ்சபூதமாகிய ஆகாயம். ஆகவே வாய் என்பது ஆகாய பஞ்சபூத தத்துவத்தில் இருந்து அந்த ஒலியை எடுக்கின்றது. ஏனென்றால் பிரபஞ்ச சக்தி ஆகாயத்தில் உண்டு. அதேபோல் எழுத்துக்கு வருவீர்களாக இருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தி சுத்தமாயா தத்துவத்தில் இறைவனால் எங்களுடைய மூலாதாரத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே எழுத்தோசை மூலாதாரத்தில் சுத்த தத்துவத்தில் அடங்கி இருக்கின்றது, சுத்த தத்துவ இயக்க மூலம். அதே நேரம் இசை ஓசை வாயிலிருந்து வருவது பஞ்சபூதத்தில் ஆகிய ஆகாய தத்துவத்தில் இருந்து வருகின்றது. இது முதலாவது வித்தியாசமான இயல்புகள். அடுத்ததை பார்த்தால் எழுத்தோசை என்பது காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதான் அடிப்படை, அந்த அடிப்படை ஒலிதான் ஓம். அதற்கு காரியமாக இருப்பது தான் இசை ஓசை, இறுதியாக தூள நிலையில் காதுக்கு எட்டும்படி வரும் ஓசை சொல்லு. அதைவிட நீங்கள் இன்னொரு விடயத்தையும் ரெண்டுக்கிடையில் பார்க்கலாம். அதாவது இந்த எழுத்தோசை என்பது அகத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் மூலாதாரத்தில் தான் எழுத்தோசை இருக்கின்றது என்று பார்த்தோம். இசை ஓசை என்பது வாயிலிருந்து வெளிவருவதால் அது புறத்தில் இருக்கின்றது. ஒன்று அகம், மற்றது புறம். அதைவிட இன்னொரு வித்தியாசம் இருக்கு. இந்த எழுத்தோசை என்பது ஒவ்வொருவருக்கும் அவர்களால் உணரக்கூடியது. ஏனென்றால் அவர்களுடைய மூலாதாரத்தில் இருக்கின்றது, அது உங்களுக்கு இயைபு ஆனது. ஆனால் இசை ஓசை என்பது உங்களுக்கு இயைபு ஆனது அல்ல. அதற்குரிய காரணம் என்னவென்றால் போக போக பார்க்க போகின்றோம். இந்த எழுத்தோசை எல்லோருக்கும் மூலாதாரத்தில் இருக்கின்றது. அது ஓசை வடிவில் இருக்கின்றது, ஓம்கார வடிவில் இருக்கின்றது. இது அவரவர் நிலைக்கேற்றவாறு இந்த ஐந்து வாக்குகளால் மேலோங்கி வந்து வாயிலிருந்து வரும்போது அவை வெவ்வேறாக இந்த சென்ஸ் அவர்களுடைய நிலைக்கேற்றவாறு வெவ்வேறு மொழிகளில் அவை வந்து விழுகின்றன. இது முக்கியமாக தெரிய வேண்டும். இதில்தான் நாங்கள் எங்களுடைய நிலைகளை உணர வேண்டும், எங்களுக்குள் என்ன நடக்கின்றது என்று. இந்த மொழிகள் எல்லாம் வந்து போயிருக்கின்றது. இந்த மொழிகள் எல்லாம் உருவானது எங்கிருந்து? வாயிலிருந்து, இறுதி நிலை வாக்கிலிருந்து. அதை கொஞ்சம் விரிவாக சொல்கின்றேன் இன்னும் சிறிய நேரத்தில். ஆகவே வாயிலிருந்து வெளிப்படும் சொல்லு உங்களுக்கு ஒரு சொல்லாக வெளிப்படும். நீங்கள் ஒரு புத்தகத்தை புத்தகம் என்று தமிழில் சொல்லுவீர்களாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு புரியும். சொல்லாக வரும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு சீன சேத்தத்தை சேர்ந்த ஒரு ஆன்மா இருந்தால், ஒருவர் இருந்தால், அவருக்கு புத்தகம் என்றால் என்னென்று விளங்காது. ஆனால் அவருடைய மொழியில் புத்தகத்துக்கு என்ன பெயரோ அதை வாயால் சொல்லும் போது அது அவருக்கு விளங்கும். ஆகவே சொல்லப்பட்ட விடயம் புத்தகம். ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லோருக்கும் ஒன்று. ஆனால் அந்த பொருட்களுக்கெல்லாம் இருக்கும் பெயர்கள் ஒவ்வொரு மொழிக்கேற்ற மாதிரி இருக்கின்றன. அந்த பெயரை உச்சரிக்கும் போதுதான் அந்த மொழியை தெரிந்தவர்களுக்கு அது விளங்குகின்றது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகின்றது? மூலாதாரத்தில் எந்த ஆன்மாக்களுக்கும் இருக்கும் சூட்சுமமான எழுத்து ஓம்காரத்தில் இருந்து தொடங்குகின்றது. அது எந்த மொழி, மதம், எல்லோருக்கும் ஒன்று. அது சென்ட்ரல் லைப்ரரி என்று பாருங்கள். ஆனால் அது இந்த ஐந்து வாக்குகளாலும் மூலாதாரத்திலிருந்து வாக்கி வரும்போது வெவ்வேறு மொழிக்கேற்ற மாதிரி யாருடைய வாயிலிருந்து வருகின்றதோ அந்த பொருள், அந்த சொல்லுக்குரிய பொருள் அந்தந்த மொழியில் வரும்போது அந்தந்த மொழியில் இருப்பவர்களுக்கு அது என்ன பொருள் என்று விளங்குகின்றது. ஆனால் எல்லா மொழிகளிலும் சொல்லப்படும் பொருள் இந்த உதாரணத்தில் புத்தகம். சீன மொழியில் சொன்னால் சீனர்களுக்கு விளங்கும், சிங்கள மொழியில் சொன்னால் சிங்களவர்களுக்கு விளங்கும், தமிழ் மொழியில் சொன்னால் தமிழர்களுக்கு விளங்கும், பிரெஞ்சு மொழியில் சொன்னால் பிரெஞ்சு மக்களுக்கு விளங்கும், ஆனால் எல்லோருக்கும் விளங்குவது புத்தகம் என்பதுதான். ஆனால் அவருக்கு விளங்கும் ஒலி ஓசை, வாக்காக இறுதி தூரத்தில் வரும் ஓசை எங்களுக்கு புரியாது. ஆனால் எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து இதை அவர்கள் அவர்களுடைய மொழி மூலம் கேட்கும் போது எல்லோருக்கும் கிடைக்கப்படும் பதில் ஒன்றுதான். இதில்தான் நாங்கள் மிகவும் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம், எங்களுடைய உடலில் என்ன நடக்கின்றது என்று. ஆகவே எங்களோட வாய்ப்பு எல்லாம் எங்கே இருக்கின்றது? மூலாதாரத்தில் இருக்கின்றது. என்ன வடிவில் இருக்கின்றது? எழுத்து வடிவில் இருக்கின்றது. இந்த எழுத்து வடிவுகளுக்கு அடிப்படை என்ன? சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவமான இந்த உலகத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை ஒளியான ஓம்காரம். இதை சுற்றி, இந்த சைவ சித்தாந்தத்தை, சைவ சமயத்தை சுற்றி மற்றைய நான்கு நிலை சமயங்கள் இருக்கென்று படித்தோம். அகசமயம், அகப்புற சமயம், புற சமயம், புறப்புற சமயம் என்று. ஆகவே இந்த இடங்களில்தான் மற்றைய சமயங்களும் மற்றைய மொழிகளும் அமைகின்றன. ஆகவே அடிப்படை கருத்து ஓம்காரம் யாருக்கென்றாலும் அது ஒலி வடிவில் தான் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அதை நாங்கள் ஓம் என்கின்றோம். ஹிந்தியில் இன்னொரு பெயரை சொல்கின்றார்கள், சமஸ்கிருதத்தில் இன்னொரு பெயரை சொல்கின்றார்கள். ஆனால் அந்த பெயரெல்லாம் வந்தது இந்த வாக்கின் இறுதி வாக்கான வைகரி வாக்கு மூலமாக, வாய் மூலமாக வரும் சொல்கள். இதுதான் இங்கு வாக்குகளில் நாங்கள் அறிய வேண்டியது. ஆகவே இந்த எழுத்துக்கள் எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் மூலாதாரத்தில் இறைவன் வைத்திருக்கின்றார். நீங்கள் எந்த உடலில் பிறக்கின்றீர்கள், எந்த சமூகத்தில் பிறக்கின்றீர்கள், உங்களுடைய சென்ட்ரல் ஸ்டோரேஜ் எப்பவும் உண்டு. என்ன வடிவில்? எழுத்து வடிவில், ஒலி வடிவில், அடிப்படை ஓம்காரம். நீங்கள் பிறந்து வளரும் உங்களுடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் படிக்கும் உங்களுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த எழுத்து வடிவங்கள் அந்த மொழியில் நீங்கள் படிக்கின்றீர்கள். ஆகவே அந்த மொழியில் நீங்கள் அந்த சொற்களை பாவிக்கின்றீர்கள். நீங்கள் பாவிக்கும் சொல்லு உங்களுடைய மொழியில் இருப்பவர்களுக்கு புரிகின்றது. அந்த இறுதி நிலையில் மாத்திரம், வைகரி நிலையில். இதுதான் அடிப்படை தத்துவம். ஆகவே இந்த மொழிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாங்கள் குழம்பியிருந்த காலங்கள் உண்டு. ஏன் கோயில்களில் சமஸ்கிருதத்தில் இதை சொல்கின்றார்கள், தமிழில் சொல்ல முடியாதா? ஏன் தமிழில் சொல்கின்றார்கள், சிங்களத்தில் சொல்ல முடியாதா? ஏன் சிங்களத்தில் சொல்கின்றார்கள், இன்னொரு இஸ்லாம் மத லாங்குவேஜில் சொல்ல முடியாதா என்று கேட்டால், அரேபில் எல்லாரும் சொல்வது ஒன்றைத்தான். அவர்கள் எதை சொல்ல விரும்புகின்றார்களோ அந்த சொல் மூலம் அதை கேட்பவருக்கு அந்த சொல்லுக்குரிய பொருள் விளங்குமாக இருந்தால் அது அந்த ரெண்டு பேரையும் இணைக்கின்றது, சொல்பவரையும் கேட்பவரையும். அதை நாங்கள் மொழி என்று சொல்லுகின்றோம். ஆகவே சொல்லப்படும் பொருள் ஒன்று. இப்போது எங்களுக்கு என்ன புரிகின்றது? எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய மூலாதாரத்தில், எங்களுடைய சொல்லுக்கு தேவையான எல்லா எழுத்தும் ஒலி வடிவத்தில் எல்லாருடைய ஆன்மாவிலும் இருக்கின்றது. இதனால்தான் சிலர் மூன்று வகையான மொழிகளை பேசுவார்கள். தமிழ் பேசுவார்கள், ஆங்கிலம் பேசுவார்கள், பிரெஞ்சு பேசுவார்கள். ஆனால் மூன்று மொழியிலும் அவர்கள், இந்த உதாரணத்தையே வைத்துக் கொள்வோம், சுகத்திற்காக புத்தகத்தை சொல்லும் போது யார் யாருக்கு அவர்கள் அதை புத்தகம் என்று சொல்ல வேண்டுமோ அந்தந்த மொழியில் சொல்வார்கள். தமிழில் புத்தகம் என்பார்கள், இங்கிலீஷில் புக் என்பார்கள், பிரெஞ்சில் எனக்கே அதுக்கு என்னென்று சொல்வது என்று தெரியாது. ஆகவே அந்த ஓசை வாயிலிருந்து புறப்படும் போது மற்றவருக்கு அது புரிகின்றது. ஏன் அவருக்கு புரிகின்றது என்பதை பார்ப்போம். இப்போது அவருக்கும் மூலாதாரத்தில் அதே எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. அது ஒலி வடிவில் தான் இருக்கின்றதே தவிர மொழி வடிவமா எழுத்து வடிவமா இல்லை. எழுத்துக்களாக இருக்கின்றது, ஆனால் ஒலி சவுண்டில் இருக்கின்றது. ஆகவே அது இந்த வாக்குகள் மூலம் மூலாதாரத்திலிருந்து வாய் வரைக்கும் வருவதை அடுத்ததாக பார்க்க போகின்றோம். அந்த நிலையில்தான் அது விகாரப்பட்டு அவரவர் எந்த மொழியில் அவர் சொல்ல நினைக்கின்றாரோ அந்த மொழி சொல்லாக அவருடைய வாயிலிருந்து வழியால் வருகின்றது. அதை முன்னுக்கு நிற்பவர்கள் யார் யாருக்கு அந்த மொழி தெரியுமோ அவர்கள் அதை உள்வாங்குகின்றார்கள் சரியான பொருளுடன். இப்போது எங்களுடைய சத்சங்கத்தை ஒரு ஹிந்தி தெரிந்தவர் கேட்டுக்கொண்டிருந்தால் நான் என்ன பேசுகின்றேன் என்றே அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? நான் சொல்லும் வாய்மொழி அவருடைய தாய்மொழி அல்ல. ஆனால் இதையே நான் ஹிந்தியில் சொல்வேனாக இருந்தால் இதே கருத்தை அவருக்கு முழுக்க விளங்கும், உங்களுக்கு விளங்குவது போலவே. அதுதான் இங்கு உண்மை. ஆகவே இது எங்களுக்கு இந்த விடயம் நன்றாக தெரிய வேண்டும். இதுதான் இந்த வாக்குகளால் எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விடயங்கள். ஆகவே இப்போது வாக்கு நிகழ்வுகளை பற்றி பார்த்து உங்களை இங்கு வரையும் அழைத்து வந்து விட்டேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது, மீண்டும் வருகின்றேன் இந்த இடத்திற்கு, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது 5 சிவ தத்துவங்கள் படித்தோம், 5 கலைகள் படித்தோம் சுத்தமாயா காரியங்களுக்குள். இந்த 5 சிவ தத்துவங்களையும் 5 கலையுடன் ஒப்பிட்டு பார்த்தோம், எல்லோரும் எழுதி வைத்து படித்தீர்கள். இப்போது என்ன செய்ய போகின்றோம் என்றால் இந்த 5 வாக்குகளையும் கொண்டு இந்த அட்டவணையில் போட போகின்றோம் பக்கத்தில். இதை ஒரு மீட்டர் செய்து விடுவோம் சிறிய நிமிடத்தில். அதாவது வாக்குகளில் சூட்சுமை வாக்கானது வாக்குகளில் உண்டு. அதான் அடி வாக்கு என்று சொன்னேன், காரணமாக இருப்பதென்று சொன்னேன். மற்றைய 3 வாக்குகளும் கேரிய வாக்குகள். அந்த கேரிய வாக்குகளில் வைகரி வாக்கு 2 தொழிற்படுகின்றது, சூட்சுமம் தூலம். அப்போ நாங்கள் இப்போது 5 வாக்குகளை நிறையில் வைத்திருக்கின்றோம். இந்த 5 தத்துவங்கள் 5 கலைகளுடன் ஒப்பிடுவதற்கு சூட்சுமை வாக்கு 1வது வாக்கை எடுப்போமாக இருந்தால் அதியுயர் வாக்கு, அதுதான் மூலம், மூலாதாரத்தில் இருக்கின்றது. அந்த வாக்கு எங்கு ஆதாரமாக தொழிற்படுகின்றதென்றால் சாந்தி அதீத கலை என்று பார்த்தோம் தானே, அதியுயர்ந்த கலை. அந்த சாந்தி அதீத கலையை ஆதாரமாக கொண்டு 1வது அதியுயர் தத்துவமான சிவ தத்துவத்தில் இயங்குகின்றது. 2வது வாக்கான பைசந்தி வாக்கு சாந்தி கலையை ஆதாரமாக கொண்டு சக்தி தத்துவத்தில் இயங்குகின்றது. 3வது மத்திமை வாக்கு வித்யா கலையை ஆதாரமாக கொன்று சாதாக்கிய தத்துவத்தில் அது இயங்குகின்றது. 4வது வாக்கான சூட்சும வைகரி வாக்கு பிரதிஷ்டா கலையை ஆதாரமாக கொண்டு மகேஸ்வர தத்துவத்தில், அதாவது ஈஸ்வர தத்துவத்தில் இயங்குகின்றது. 5வது வாக்கான வைகரி தூல வாக்கு நிவர்த்தி கலையை ஆதாரமாக கொண்டு சுத்த வித்தையில் இயங்குகின்றது. அவ்வளவுதான். இப்போது வாக்குகளை கொண்டு வந்து மற்றைய 2 சுத்தமாயா காரியங்கள் படித்திருக்கின்றோம். 5 கலைகள், 5 தத்துவங்கள் படித்து முடியும் போது 2 இதே முறையில் இணைத்தோம். இப்போது அதில் கொண்டு வந்து 4 வாக்குகளை 5 வாக்குகள் ஆக்கி, நாங்கள் இல்லை சைவ சித்தாந்தத்தில், அந்த 5 வாக்குகளையும் இந்த அட்டவணையில் கலைக்கும் தத்துவங்கள் சிவ தத்துவங்களுக்கும் நியராக போட்டிருக்கின்றோம். இப்போது இதை எழுதி வைத்துத்தான் நீங்கள் பார்த்தால் புரியும், வாயளவில் கேட்டால் ஞாபகம் இராது. இப்போது நாங்கள் இந்த நிலையையும் பார்த்து விட்டோம். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது எந்த நிலைகளில் இது நடக்கின்றது என்று பார்த்து விட்டோம். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இப்போது என்னவென்றால், இந்த வாக்குகள் இந்த மாயா சுத்த மாயா காரியத்தில் இருக்கின்றது. இந்த வாக்குகளை பற்றிய இயல்புகள் பார்த்தோம், வாக்குகள் எங்கிருந்து வந்ததென்று பார்த்தோம், இந்த சுத்த மாயா காரியங்களை பார்த்தோம். இதன் பிறகு நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால், இந்த வாக்குகளால் எங்களுக்கு என்ன பயன் என்பதையும் பார்த்தோம். இது என்ன மாதிரி வேலை செய்கின்றது என்பதை பார்ப்போம். எந்தெந்த இடத்தில் எப்படி இது வேலை செய்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம். இதன் இயக்கத்தை அதையும் போன கிளாஸில் பார்த்தோம். அதை மீட்டர் செய்வோம். அதைத்தான் தேடினேன் என்ன பார்த்தோம் என்று. ஓகே, நாங்கள் போன முறை செய்ததின் மீட்டல் என்னவென்றால், இந்த வாக்குகள் உடலில் 5 ஸ்தானங்களில் வேலை செய்கின்றது. இதில் மூலாதாரத்தில் தான் இந்த எழுத்து இருக்கென்று படித்தோம். எழுத்து வடிவில் இந்த ஒலி இருக்கின்றது என்று படித்தோம். அந்த ஒலி மூலாதாரத்தில் இருந்து உந்தி தானம் என்று தொப்புளுக்கு வருகின்றது. அதாவது மூல ஆதாரமாக இருக்கும் இந்த ஒலி வடிவம் உந்தி தானத்தை அடையும் போது அது முதலாவது வாக்கான சூட்சுமை வாக்கு ஆகின்றது. அதாவது மூலாதாரத்தில் இருப்பதுதான் சூட்சுமை வாக்கு. அது சூட்சுமை வாக்கு, அந்த மூலாதாரத்தில் இருக்கும் சூட்சுமை வாக்கு உந்தி தானம் வரைக்கும் வருகின்றது. வந்து உந்தி தானத்தில் சூட்சுமை வாக்காக அதே நிலையில் இருக்கின்றது. அதுதான் முதலாவது நிலை வாக்கில். இந்த நிலையில் அந்த உந்தி தானத்தில் இருக்கும் நிலையை ஒரு உதாரணம் மூலம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். மயில் முட்டை என்று ஒரு உதாரணம் பேராசிரியர் கொடுத்ததை பார்த்தோம். அதாவது மயில் முட்டையை உடைத்தீர்கள் என்றால் அதுக்கு நீர் இருக்கும். அந்த நீரில் சில வண்ணங்கள் தெரியும். அந்த நீரில் சில நிறங்கள் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படும். திடீரென்று மறைந்துவிடும். திரும்ப அந்த நீர் ஆடும் போது திரும்ப அந்த வண்ணங்கள் கண்ணுக்கு வரும். திடீரென்று மறைந்து விடும் என்று ஒரு உபமானத்திற்காக மயில் முட்டை நீரை கொடுத்தார். அது என்னத்துக்கென்றால், இந்த உந்தி தானத்தில் இந்த சூட்சுமை வாக்கு வந்து நிற்கும் போது விளங்கியும் விளங்காமல் இருக்கும் என்பதை விளங்கப்படுத்துவதற்கு. அதாவது சூட்சுமை நிலையில்தான் அந்த சூட்சுமை வாக்கு இருக்கின்றது. அதுதான் மூல வாக்கு. அது விளங்கியும் விளங்காத நிலையில் உந்தி தானத்தில் தொப்புளில் இருக்கும் நிலை சூட்சுமை வாக்கு நிலை. ஆகவே சூட்சுமை வாக்கு என்பது மூலாதாரத்தில் இருந்து உந்தி தானம் வரைக்கும் வருவது சூட்சுமை வாக்கு. உந்தி தானத்தில் இருந்து நெஞ்சு இதயம் வரைக்கும் செல்லும் வாக்கு பைசந்தி வாக்கு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த பைசந்தி வாக்கு நிலைக்கு வரும்போது, இந்த பைசந்தி வாக்கு இந்த மயில் முட்டையில் சொன்ன உதாரணம் போல தோன்றியும் தோன்றாத நிலையில் சூட்சுமமாக இருப்பது இதயத்துக்கு வரும்போது அது தோன்றும் தோன்றாத நிலையிலிருந்து அது தெரியக்கூடிய நிலையில், அதாவது சூட்சுமத்தில் தெரியக்கூடிய நிலைக்கு அந்த வாக்கு வருகின்றது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அது பைசந்தி வாக்கு. அந்த பைசந்தி வாக்கு அந்த இதயத்தில் இருக்கும் போது அந்த இதயத்தில் இருந்து கண்டத்துக்கு அடுத்த நிலைக்கு, அதாவது கழுத்துக்கு வரும் வாக்கு இன்னொரு பெயரில் வந்து சேர்கின்றது. அது மத்திமை வாக்கு. அந்த மத்திமை வாக்கு கண்டத்துக்கு வந்தவுடன் சூட்சுமை நிலை முடிந்து முழுமையாக தோன்றி மறையின் நிலைகள் எல்லாம் முடிந்து அந்த நிலை யாருக்கு அவருடைய உடலில் வருகின்றதோ அந்த நிலையில் அவருக்கு அது விளங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் இன்னும் சூட்சுமத்தில் தான் இருக்கின்றது. அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார். உங்களுடன் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்கின்றீர்கள், எனக்கு இது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பொறுங்கள், நான் இதை சொல்கின்றேன், இன்னும் வருகிறதில்லை வருகிறதில்லை என்று சொல்கின்றீர்கள். அதுதான் கண்ட நிலை. அதாவது உங்களுக்கு தெரிகின்றது இவர் என்ன கேட்கின்றார், அதற்குரிய பதில் என்னிடம் இருக்கின்றதே என்று, ஆனால் அது உங்களுக்கு வாயினால் வரவில்லை. அதுதான் இந்த மூன்றாவது நிலையான மத்திமை நிலை. அது கண்டத்தில் இருக்கின்றது. சொல்ல வேண்டுமென்று தெரிகின்றது, ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. அதன் நிலை என்னவென்றால் இன்னும் சூட்சுமமாகத்தான் இருக்கின்றது. அது தூலமாக வந்தால்தான் வழியால் வரக்கூடியது. ஆகவே இந்த நிலைக்கு, அதாவது உந்தியில் இருந்து கழுத்து நிலைக்கு, அதாவது பைசந்தி வாக்கிலிருந்து மத்திமை வாக்குக்கு எப்படி இந்த வாக்கு செல்கின்றதென்றால், உதானன் என்ற ஒரு வாயுவின் உதவியுடன் தான் இந்த வாக்கு எங்களுடைய உடலில் எங்களுடைய தொப்புளில் இருந்து கண்டத்துக்கு செல்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. உதானன் என்ற வாயு எங்களுடைய தச வாயு, முக்கியமான 10 தச வாயுக்களில் ஒரு வாயு. அது எங்களுடைய உடலில் மேல் நோக்கிய இயக்கத்தை செய்வதற்கு பயன்படும் வாயு. ஆகவே இந்த சொல்லை, இந்த வாக்கை மேலே தள்ளும், உள்ளுடலில் மேலே தள்ளும் விடயம் அந்த உதானன் என்ற காற்றுடன், வாயுவுடன் நடைபெறுகின்றது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்தினார். அதை மறந்து விடாதீர்கள். இப்போது அந்த வாக்கு எங்கு நிற்கின்றது? கண்டத்தில் நிற்கின்றது, கழுத்தில் நிற்கின்றது. அந்த கழுத்தில் இருந்து இப்போது அடுத்த நிலையாகிய வாய்க்கு போகின்றது. அது வைகரி, கடைசி வாக்கு நிலை. இந்த வைகரி வாக்குக்கு போவதற்கு கூட எங்களுடைய பிராண வாயுவின் உதவியுடன் கண்டத்திலிருந்து வாய்க்கு செல்கின்றது. அது வாய்க்கு சென்றவுடன் ஆன்மீக சொற்படி விகாரம் அடைகின்றது. விகாரம் என்றால் பக்குவப்படுகின்றது. அந்த பக்குவ நிலையில்தான் வாய் மூலமாக, பற்கள் மூலமாக, தாடை மூலமாக, எங்களுடைய கருவி, வாய்க்கருவிகள், வாய்க்குள் இருக்கும் கருவிகள் மூலமாக வெளியால் சொல்லாக வருகின்றது. அதுதான் வைகரி நிலை, இறுதி நிலை. ஆகவே இந்த சொல் மூலாதாரத்திலிருந்து தொடங்கி இறுதியான நிலையாகிய வைகரி நிலையாகிய வாயில் வந்து சொல்லாக வருகின்றது. இந்த வாயில் வந்து சொல்லாக வருவதைத்தான் நான் முதலே உங்களுக்கு உதாரணம் மூலம் விளங்கப்படுத்தி இருந்தேன். என்ன மாதிரி இந்த சொற்கள் வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன, இந்த மொழிகள் எல்லாம் எங்கிருந்து தோன்றியது, மத்திமை வாக்கு வரும் வரையும் இந்த மொழிகள் தோன்றவில்லை, எல்லாம் சூட்சுமமாகவே இருந்தது கண்டத்திற்கு வரும் வரை. கண்டத்திற்கு வரும்போதுதான் மத்திமை வாக்கில் அவரவர் யார் அந்த சொல்லை சொல்ல நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டத்தில் சூட்சுமமாக இருக்கின்றது, விளங்குகின்றது. அந்த சொல்லு விளங்குகின்றது. ஏனென்றால் அந்த சொல்லுக்கு தேவையான விடயம் அவருடைய மூலாதாரத்தில் இருக்கின்றது, ஒலி வடிவில். ஆனால் சொல்ல முடியாத நிலை. ஆகவே இந்த மொழிகள் எல்லாம் உலகத்தில் வந்ததற்குரிய காரணத்தை இப்போ நாங்கள் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே சமய வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய சைவ கிரியா யோகத்தை, சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை எப்படி பயின்று கொண்டு போகின்றோமோ அதே போல் தான் இந்த உலகத்தில் மொழிகளும் எல்லாம் ஒன்று. ஏனென்றால் அதன் அடிப்படை ஒலி. ஆனால் அது அந்தந்த விடயங்களை சொல்லும் அருளாளர்களாலும் இருக்கலாம். அருளாளர்கள் கூட இந்த பாரிய நூல்களை ஒவ்வொரு மொழியிலும் கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படை நூல்களை அரேபிக், இலத்தீன், தமிழ், இங்கிலீஷ் எல்லாவற்றிலும். ஆகவே எல்லாவற்றிலேயும் சொல்லப்படும் விடயம் மூலாதாரத்தில் இருக்கும் அடிப்படை ஒலி இதிலிருந்து தான் வருகின்றது. அந்த ஒலி எழுத்து வடிவத்தில் இருக்கின்றது, சூட்சுமமாக இருக்கின்றது. அதிலிருந்து வாயினால் வருவது தான் தூலமாக, சொல்லாக, மொழியாக வருகின்றது. ஆகவே நாங்கள் இப்போது இதிலிருந்து அறியும் விடயம் என்னவென்றால், இந்த மொழிகள் கூட ஒரு வேற்றுமை இல்லாதது. ஆகவே அது எங்கிருந்து வந்தது என்பதை இப்போது விளக்கமாக பார்த்துவிட்டோம் இந்த வாக்கு என்ற தத்துவத்தின் மூலம். இதை நீங்கள் மீண்டும் மீட்டல் செய்யுங்கள். இதை பேப்பரில் எழுதி அந்த ஒழுங்குமுறையை பாருங்கள். இதை பார்த்தவுடன் இந்த வாக்குகளினால் என்ன பயன் என்பதை இறுதி வகுப்பாக, வார வகுப்பில் நாங்கள் சிந்திப்போம். ஆகவே இன்று வாக்குகள் உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். அதை நாங்கள் மீண்டும் வார வகுப்பில் சிறு மீளாய்வுடன் மீதி ஆனவற்றை பார்த்து முடிப்போம் என்று சொல்லி, பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த வகுப்பை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். சைவ சித்தாந்த வகுப்பு இதற்குரிய உங்களால் இயன்ற சுருங்கிய கருத்தை சொல்லி இந்த வகுப்பை தொடர்வோம்.
ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நம.
இந்திய சத்சங்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன், அதை திரும்பவும் மீட்டர் செய்கின்றேன். குரல் கொஞ்சம் வெப்பா இருக்கிற காரணத்தினால் இத்துடன் இதை முடித்துக் கொண்டு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
நன்றி நன்றி ரவினையா. அது குரல் தரங்களாக இருந்தாலும் அதில் பற்றி ஒரு விதைய தரங்களும் இல்லை, ஏனென்றால் இது முதல் தரம், எல்லோரும் படிக்கின்றோம் என்றபடியால் இதை மீளாய்வு செய்யுங்கள். இதில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை மாத்திரம் உள்வாங்கினால் போதுமானது, மற்றது தரவுக்காக தரப்பட்ட விடயங்கள். ஆகவே இந்த செயல்பாடு உடலில் எப்படி நடைபெறுகின்றது, எங்கிருந்து தோன்றுகின்றது, எங்கு வந்து அது இறுதி சொல்லாக மாறுகின்றது, இந்த இறுதி சொல்லாக மாறும் போது இது மொழிகளாக மாறுகின்றதை பார்த்தோம். அருளாளர்கள் புத்தகங்கள் வாயிலாக, சத்சங்கங்கள் வாயிலாக வெவ்வேறு மொழிகளில் தருவது அந்த அருளாளர்களுடைய வாக்குகள். அருளாளர்கள் இந்த நிலைகளை பல நிலைகளிலும் இறைவனுடன், அவர்களுடைய குருமார்களுடன் தொடர்பில் சூட்சுமத்தில் இருந்து எடுக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் ஆரம்ப நிலை மூலாதார நிலை, அதுக்கு அடுத்தது மேலே ஐந்து நிலைகளில் இந்த எழுத்து வடிவத்தில் இருப்பது சொல் வடிவமாக மாறுகின்றது. ஆனால் நாங்கள் சாதாரண ஆன்மாக்கள், அது வாய்க்கு தூள சொல்லாக வந்தாப்பின்தான் எங்களுக்கு அது புரிகின்றது. நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் வளரும் போது பின்புறமாக கீழ்நோக்கி போய் ஒரு நிலையில் அருளாளர்களோடு அந்தந்த நிலையில் எங்களுக்கு தொடர்புக்கு வரக்கூடிய ஒரு சாதனை மூலம் சில சித்தி கிட்டினால் எங்களாலும் அந்த விடயங்களை அதற்கு முந்திய நிலைகளில் கிடைக்கும் எங்களுடைய சித்தத்திற்கும். அதுதான் நடக்கின்றது, அதுதான் நாங்கள் அருளாளர்கள் மூலம் கேள்விப்படுகின்றோம். ஆகவே இவற்றை பற்றி சிறிது அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். நன்றி உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
ஓம் ஓம் நன்றி.